Subhanallah. Subhanallahi wa bihamdihi subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Todarchiyaga naam paarthu varakoodiya Riyadhus Salihin todar paada vahuppin 8th vahuppu indraagum. Noyaliyai tarisikka selludal, நோயாளி சம்பந்தப்பட்ட தலைப்பிலே இரண்டு வகையான தலைப்புகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே முதலாவது தலைப்பில் நோயாளியை தரிசிக்க செல்வதன் அவசியம், அதனால் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சிறப்புகள் என்பன பற்றி பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்ததாக கடந்த பாடத்திலே நோயாளியிடம் சென்று என்னென்ன பிரார்த்தனைகளை அவரிடம் நாம் செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அதே போன்று ஓதப்படக்கூடிய துஆக்களுக்கான பிரயோஜனங்கள் பலன்கள் என்ன என்பன பற்றி சென்ற பாடத்திலே நாம் பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தலைப்பு, அதாவது நோயாளி அவர் எப்படியானவர் என்றால், மரணத் தருவாயிலை நெருங்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அதே போன்று அது சம்பந்தப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் இருக்கின்ற பொழுது அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் சொல்ல வேண்டிய விடயங்கள் என்ன என்பது பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று அதற்கு அடுத்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பாடங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் அதற்கு பிறகுள்ள விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே அந்த மரணத்திற்கும் நோயாளியை தரிசிக்க செல்லுதல் இதற்கும் இடைப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்கலாம். இந்த ரியாலுஸ் சாலிஹீன் என்ற நூலை தொகுத்த தொகுப்பாசிரியர் நவவி அவர்கள் இந்த விடயத்தில் ஏற்றிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது பாபு ஜவாசி கவுலில் மரீல் அன வஜன் அவு ஷதீதுல் வஜா அதாவது ஒரு மனிதர் நோய்வாய்ப்படுகிறார். பொதுவாக ஒரு நோய் எங்கிருந்து வருகிறது என்று எமக்கு தெரியும், அது அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. அந்த நேரத்திலே கதிரை மிஞ்சக்கூடிய வகையிலே எமது வார்த்தைகளை நாம் பிரயோகிக்க கூடாது. ஏன் எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கிறது, ஏன் எனது பிள்ளைக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கிறது, படைத்த இறைவனுக்கு எனது பிள்ளையை விட்டால் வேறு ஆள் கிடையாதா, இப்படி தேவையற்ற வார்த்தைகளை கதிரை மிஞ்சிய வார்த்தைகளை பிரயோகிப்பது, அதே போன்று பொறுமை இழந்து பேசுவது என்பன தடை செய்யப்பட்ட விடயங்கள் என்பது மிக தெளிவாக நாம் அறிந்ததுதான். அப்பொழுது அப்படி ஒரு விடயத்தை விளங்கியவுடன் எமக்கு ஒரு சந்தேகம் எழும், ஒருவருக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அதனை அவர் வெளியில் சொல்லவே கூடாதா, அவருடைய நோயின் நிலைமைகளை பற்றி சொல்லக்கூடாதா என்ற ஒரு சந்தேகம் தானாக எழும். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தலைப்பை அவர்கள் இட்டிருக்கிறார்கள். அதாவது, ஒருவர் கடுமையான நோயிலே இருக்கிற பொழுது, நோய் கடுமையாகுகின்ற பொழுது, அவர் அந்த விடயத்தை அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்திலே அவருடைய நீயத்து, அவருடைய எண்ணம் அல்லாஹினுடைய கோபத்தை ஏற்படுத்தாத வகையிலே, பதற்றத்தை வெளிப்படுத்தாத வகையிலே அவருடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் என்று அந்த தலைப்பை அவர்கள் இட்டிருக்கிறார்கள். அதற்கு கீழே ஒரு சில ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய முதலாவது ஹதீஸ், இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு கால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஹல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யூஅக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோயிலே பீடிக்கப்பட்டிருந்த பொழுது நான் அவர்களிடத்தில் நுழைந்தேன். ஃபமஸிஸ்துஹு, அவர்களை தொட்டு பார்த்தேன். ஃபகுல்து இன்னகல தூஅகு வஅகன் ஷதீதன், தொட்டு பார்த்துவிட்டு நான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் கடுமையான ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வருத்தம் மிகவும் கடுமையாக இருக்கிறதே என்று கூறினேன். ஃபகால, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஜல், ஆம், இன்னி உஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், நிச்சயமாக நான் உங்களில் இருக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் நோவினை படக்கூடிய அளவு நான் அதாவது வருத்தப்படுகிறேன். உங்களில் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வருத்தம் தனி மனிதனாகிய நான் ஒருவனுக்கு எனக்கு இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே ஒரு நோயாளியிடம் சென்று அவருடைய நோயை பற்றிய விசாரணையை செய்வது, எப்படி உங்களுடைய வருத்தம் இருக்கிறது என்பதனை கேட்பதற்குரிய ஒரு வழிமுறை இங்கே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுடைய நோயின் கடுமையை பற்றி இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டிய விடயம். ஒரேடியாக நோய் வந்துவிட்டால் அதனை சொல்லவே கூடாது, இது கதிர் என்று நாம் பிழையாக சொல்லக்கூடாது, கதிரை மிஞ்சக்கூடிய வகையில் எமது வார்த்தைகள் இருக்கக்கூடாதே ஒழிய, தன்னுடைய வருத்தத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது, குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்பது பற்றி சொல்வதிலே எந்தவித சிக்கல்களும் கிடையாது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸும் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்படுகிறது. وعن سعد بن ابي وقاص رضي الله عنه قال سعد بن ابي وقاص என்ற நபி தோழர் அவர் அறிவிக்கிறார், جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني من وجع اشتد بي, அதாவது ஒருமுறை நபி صلى الله عليه وسلم அவர்கள் இந்த سعد بن ابي وقاص கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருந்த பொழுது நபி அவர்கள் இவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பற்றியும், அதனை தான் முழுமையாக சதக்கா செய்யவா என்பது பற்றிய ஒரு மசலாவை கேட்கிறார்கள். அதிலே அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள், அதுதான் இங்கே எமது தலைப்போடு சம்பந்தப்பட்டதாகும். ஃபகுல்து பலகபி மா தரா, நீங்கள் காண்கிறீர்களே கடுமையான நோயிலான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த கஷ்டம் என்னை வந்து அடைந்திருக்கிறது, பெரும் கஷ்டமாக இந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது என்பதாக அந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் நபி அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸ் இப்படி கூறியதை இப்படி சொல்லக்கூடாது, இது கதிரை மிஞ்சி போகிறது என்றெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. தன்னுடைய வருத்தத்தை குறிப்பிட்ட அந்த சஅது பின் அபி வக்காஸ் அவர்களுடைய வார்த்தையை நபி அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த ஹதீஸிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் நீளமான ஒரு ஹதீஸ் ஆகும். அது இன்ஷா அல்லாஹ் தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அவற்றை பற்றி நாம் பார்க்கலாம். அதே போன்று இந்த தலைப்பிற்கு கீழால் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. வானில் காசிம் இபின் முஹம்மத் கால் قالت عائشة وارأسا فقال النبي بل أنا وارأسا அதாவது قاسم ابن محمد என்ற நபி தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருமுறை தனக்கு தலைவலி ஏற்பட்ட போது வாரஸா என்னுடைய தலையே என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த வலி ஏற்பட்டிருந்தது. அவர்களும் எனக்கும் தலைவலிக்கிறது என்பதனை கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த மூன்று ஹதீஸுகளின் மூலமும் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டிருந்தால் அந்த நோயை பற்றி அதனுடைய கடுமையை பற்றி அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை நாம் மிக தெளிவாக எமது உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விடயத்தையும் இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறதா என்பதனை பற்றி படித்து அதன்படிதான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நாம் புரிந்தால்தான் இந்த விடயத்தை விளங்குகின்ற பொழுது எமக்கு தெளிவாக இருக்கும். அப்படி ஒரு அடிப்படை விளங்கவில்லை என்றால் இந்த சாதாரண விடயத்தை எல்லாம் படிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வரும். எனவே மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், இஸ்லாத்திலே ஒவ்வொரு விடயங்களுக்கும் வழிகாட்டல்கள் இருக்கின்றன, அதனை பின்பற்றி அப்படித்தான் நாம் போக வேண்டும் என்ற விடயத்தை தெளிவாக உள்ளத்திலே பதிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த மூன்று ஹதீஸுகளும் இது சம்பந்தமான, அதாவது ஒருவர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார், இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இந்த ஹதீஸிலே இந்த மூன்று ஹதீஸ்களிலும் காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய விடயம், ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் கதிரை மிஞ்சக்கூடிய வகையிலே, பிழையான வகையிலே, அல்லாஹுவிற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, பதற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அவரது வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இது அல்லாஹுவினால் எனக்கு ஏற்பட்ட, அவன் எழுதி வைத்ததனால் எனக்கு ஏற்பட்ட நோய்தான் இது என்ற விடயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். அது தனக்கு ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, தனது குழந்தைகளுக்கோ தனது பெற்றோருக்கோ ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, இது கதிர் என்ற விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் அதை பற்றி விசாரிக்கிற பொழுது அல்லது வருத்தங்கள் அதிகமாகிற பொழுது இப்படி நோய் கூடுகிறது அல்லது குறைந்திருக்கிறது, இப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தாராளமாக தெரியப்படுத்தலாம். எனவே இது இன்று நாம் கற்கக்கூடிய முதலாவது விடயமாகும். அடுத்ததாக மற்றொரு தலைப்பு இடப்பட்டிருக்கிறது, அதாவது பாபு இஸ்திஹ்பாபில் வசியா பிமன் கருப சபபி மௌத்திஹி சபப மௌத்திஹி பி ஹத்தின் அவ் கிசாஸின் வ நஹ்விஹிமா. அடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டது. எப்படி என்று சொன்னால், அவர் ஒரு தவறை செய்திருக்கிறார், அதற்குரிய தண்டனை அவருடைய உயிரை இல்லாமலாக்குதல், இதுதான் தண்டனையாக இருக்கிறது. அல்லது ஒருவர் ஒருவரை கொன்றுவிட்டார், அதற்கு பதிலாக பழிவாங்கப்பட இருக்கிறார். இதற்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காணப்படுகிறது. இத்தகைய மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இஸ்லாம் அழகாக வழிகாட்டிருக்கிறது. இது சம்பந்தமாகவும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஹதீஸை வாசித்தால் என்ன சொல்கிறேன் என்பதை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபி தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்ன இம்ராஅத்தன் மின் ஜுஹைனா அததின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய ஹுபலா மின் அஸ்ஸினா, அதாவது ஜுஹைனா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அவர்களுமோ விபச்சாரத்தின் காரணமாக கர்ப்பிணியாக இருந்தார்கள். ஃபகாலத், வந்து நபி அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், அஸப்து ஹத்தன், நான் தண்டனையை அடைந்து விட்டேன். ஃபஅகிம்ஹு அலைய, தண்டனைக்குரிய ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன், எனவே அந்த தண்டனையை என் மீது நிலைநாட்டுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள். ஃபதா ரசூலுல்லாஹ் வலியஹா, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னது ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரி அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், அஹ்சின் இலைஹா ஃபஇதா வலஅத் ஃபஅதினி பிஹா, அதாவது இவளை நீ கூட்டி சென்று இவளோடு அழகாக நடந்து கொள், இவள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் இவளை என்னிடம் கொண்டு வா என்று அந்த பெண்ணுடைய பொறுப்பாளியிடம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஃபஃஅல், உடனே அந்த மனிதரும் அப்படியே செய்கிறார். அதற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் அந்த பெண்மணி வருகிறார். ஃபஅமர பிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷுத்தத அலைஹா சியாபுஹா சும்மா அமர பிஹா ஃபர்ஜிமத் சும்மா ஸல்லா அலைஹா. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொல்கிறார்கள், இவர்களுடைய ஆடையை இறுக்கமாக கட்டுங்கள் என்று. உடனே அது கட்டப்படுகிறது, குழி தோண்டப்படுகிறது, அதன் பிறகு அவர்கள் கல்லால் இருந்து கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தொழுகை நடத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த ஹதீஸை நாம் முழுமையாக பார்த்து விட்டோம், என்ன? அதாவது அந்த பெண்மணி அவர்களுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் விபச்சாரம் செய்து அதன் காரணமாக குழந்தை ஏற்பட்டு விட்டது, அது வயிற்றிலே இருக்கிறது. அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கல்லால் எரிந்து கொல்லப்பட இருக்கிறார்கள். குழந்தை கிடைக்கும் வரை ஒரு தவணையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்பொழுது இங்கு விடயம் என்னவென்று சொன்னால், இவர்களோடு எப்படி நடந்து கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டுகிறார்கள், அஹ்சின் இலைஹா, அவளோடு அழகான முறையிலே நடந்து கொள் என்று கூறுகிறார்கள். எனவே இவள் தப்பு, அதாவது தவறு செய்தவள், மகா மோசமான வேலையை செய்து விட்டாள் என்று அவள் உயிரோடு இருக்கும் வரை அதையே சொல்லி காட்டிக் கொண்டு, நாலு பேர் நாலு கதைகளை கதைத்து கொண்டு, இன்னும் இன்னும் அவளுடைய உள்ளத்தை கல்லாக்கக்கூடிய விதத்திலே ஜாஹிலிய செயற்பாடுகள் இருக்கும். எனவே இது மகா மோசமான விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நேர் மாற்றமாக கூறுகிறார்கள், எப்படி? அவளோடு அழகான முறையிலே நடந்து கொள் என்று சொல்கிறார்கள். எனவே பாருங்கள், ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணியோடு கூட அவளுடைய குழந்தை பேறு கிடைக்கும் வரைக்கும் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்றால், சாதாரண நோயாளிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த ஒரு அடிப்படையிலே தான் இந்த ஹதீஸை இந்த இடத்திலே இந்த நூலை தொகுத்த தொகுப்பாசிரியர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிய வேண்டிய விடயம், அவர்கள் செய்த தவறுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அதனை சொல்லிக் காட்டிக் கொண்டு நாமும் பாவத்தை தேட வேண்டிய தேவையில்லை, அவர்களோடு பிழையாக நடக்க வேண்டிய தேவையில்லை, செய்த தவறுக்கான தண்டனையை அந்த பெண்மணி அனுபவிக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, அவர்களோடு அழகாக நடந்து கொள்வதுதான் எமக்குரிய வழிகாட்டல், இதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இன்னும் இரண்டு சிறிய ஹதீஸுகள் இருக்கின்றன, அவற்றையும் பார்த்துவிட்டு இன்றைய இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த விடயம் என்னவென்றால், பாபு மா யகூலுஹு மன் ஐஸ மின் ஹயாத்திஹி, ஒரு மனிதருக்கு அவருடைய வாழ்வின் இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது. இதற்கு பிறகு நான் வாழ்வது சாத்தியப்படாத ஒன்று என்று அவர் நினைக்கிறார். இவர் என்ன சொல்ல வேண்டும் என்பது பற்றியும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு செயலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எமக்கு சொல்லி தருகிறார்கள். சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முஸ்தனிதுன் இலைய. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது சாய்ந்த நிலையிலே ஒரு விடயத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள், அதனை நான் காதால் செவிமடுத்தேன். என்னவென்றால், அதாவது, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு, எனக்கு இரக்கம் காட்டு, அருள் புரிந்துடு, அதே போன்று உயர்ந்த தோழர்களோடு, சித்திகீன்கள், சுஹதாக்கள் போன்ற உயர்ந்த தோழர்களோடு என்னையும் சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் மரணிக்க போகிறான், அந்த நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்ற விடயத்தை இந்த ஹதீஸிலிருந்து எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இறுதியாக ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் மரண தருவாயிலில் இருக்கிறார், இவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்து இருக்க வேண்டும், மரணத்தை பற்றி அவருக்கு பயம் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதா அல்லது என்ன செய்து கொண்டிருப்பது அருகில் இருப்பவர்கள் என்பது பற்றியும் இஸ்லாமிய வழிகாட்டில் இருக்கிறது. பாபு தல்கீனில் முஹ்தலர் லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது, மரணத்தருவாயில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹை ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பது, இதனை சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதற்கு இஸ்லாம் அனுமதியை கொடுக்கிறது. இப்படி செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இரண்டு ஹதீஸுகள் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸஈதின் அல் ஹுதரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். அபு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, உங்களிலே மரணத்தருவாயிலில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துங்கள், அதனை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இன்னொரு ஹதீஸும் இதே போன்று பதிவு செய்யப்படுகிறது. மாமின் அபுதின் கால் லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா மாத அலா ஜாலிக் இல்லா தஹலல் ஜன்னா. எந்த ஒரு மனிதனாவது அவருடைய, அதாவது எந்த ஒரு மனிதனாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அதே நிலையில் அவர் மரணிக்கிறார், அதற்கிடையில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹை முறிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் செய்யவில்லை, இப்படி இருப்பார் என்றால் அவர் சுவனம் நுழைந்தே தவிர இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த இரண்டு ஹதீஸுகளின் மூலம் மரணத்தருவாயில் இருப்பவருக்கு, அருகாமையில் இருப்பவர்கள், அந்த மரணத்தருவாயில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை அதிகம் அதிகம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும், ஒரு மனிதர் அப்படி சொல்லி அதே நிலையில் அவர் மரணிக்கிற பொழுது அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மேற்கண்ட விடயங்களின் மூலம் நோயாளியோடு எப்படி நடந்து கொள்வது, மரணம் நெருங்கிவிட்ட ஒருவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று நோயை எந்த வகையிலே வெளிப்படுத்த வேண்டும், மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் போன்ற வழிகாட்டுதல்கள் அழகாக மேற்கண்ட ஒவ்வொரு ஹதீஸ்களிலும் இருக்கிறது. எனவே நேரான பாதையிலே இருக்கக்கூடிய நாம் இந்த ஒவ்வொரு வழிகாட்டல்களையும் எடுத்து நடந்து அதே பாதையிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக என வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك